ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது 14வது பாடல், அறவுதன் தோல் உரிவும். இதுவும் அதே கருத்து தான், இன்னும் மேலும் வலிமைப்படுத்துகிறது. நம்முடைய மனதில் ஒரு கருத்தை படிப்பதில் சைவ சித்தாந்தம் போல ஒரு வேற ஒரு சாத்திரம் இருக்க முடியாது. இந்த கருத்துக்கள் ஆழமாக இது நம்முடைய மனதிலே பதிந்தால் அது செயல்பாட்டிற்கு வந்து நாம் இறைவனை அடைவதற்குரிய வழியில் நம்மை உந்தி தள்ளும் அப்படிங்கிறதுனால பல்வேறு உதாரணங்களையும் சிறப்பான ஞான அனுபவங்களையும் நமக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அறவுதன் தோல் உரிவும் அக்கனவும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பண்பும் பரவில் குடாகாய ஆகாய கூட்டாட்டாம் என்பது அடாது உள்ளம் போமாறு அது. இந்த பாடல ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உபநிஷத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு, கட ஆகாயம் மகாகாயம் என்ற உதாரணம். கடம்னா குடம், அமிர்த கடையேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கடம். அந்த குடத்திலே குடத்தின் உள்புறமும் ஆகாயம் நிறைந்திருக்கிறது, வெளியிலும் ஆகாயம் நிறைந்திருக்கிறது. குடம் உடைந்து விட்டால் வெளியில் இருக்கிற ஆகாயத்தோட இந்த உள்ள இருக்கிற ஆகாயம் ஒன்று விட்டு விடும். இப்போ ஒரு தாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடம்புங்கிறது தான் இறைவன்கிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்கு. உடம்பு போச்சுன்னா உடம்பு உள்ள இருக்கிற உயிரானது இறைவனை சேர்ந்து இறைவனாயிடும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அந்த கொள்கை இங்க அது தவறு மறுத்து சொல்றார். உடம்பு போதல் என்பது வெளியிலே உள்ள தூள உடம்பை தான் நாம் சொல்லுகிறோம். வெளியில உள்ள தூள உடம்பு போனாலும் நமக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு. இன்னும் பல உடம்புகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காரண உடம்பு நம்மகிட்ட இருக்கு இல்லையா. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், சூக்கும சரீரம் நம்மகிட்ட இருக்கு. ஆகவே சூக்கும சரீரம் இருக்கின்ற பரியந்தம் நமக்கு பிறவிகள் தோன்றிக் கொண்டே வரும். அப்ப கடவுளையும் நம்மையும் இணைக்க விடாமல் தடுக்கிறது சூக்கும சரீரம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சூக்கும சரீரம் எதுக்கு இருக்குன்னா, ஆணவமலை பற்றை கழிப்பதற்காக சூக்கும சரீரம் இருக்கிறது. ஆணவமலை பற்று நம்மிடம் இருக்கின்ற வரையிலும், ஆணவமலத்தினுடைய தாக்கம் நம்மிடம் இருக்கின்ற வரையிலும் நமக்கு அடுத்த வரை வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆணவமலம் போறவர்களும் சூக்கும சரீரம் நம்மளோட ஒட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளும் இருக்கும். கடவுள் அப்படிதான் அமைச்சிருக்கிறார். அப்போ இந்த இறைவன் சூக்கும சரீரமும் கழிந்த பிறகு இறைவனோடு நாம் ஒன்றுபடுகின்ற நிலையைத்தான் உபநிஷதம் கடாகாயம் மகாகாயம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இந்த உடம்பு போனவனே உயிரானது கடவுளை சேர்ந்துடும் சொல்றாங்க, அது தவறு அப்படின்னு சொல்ல வருது. உபநிஷதங்களே பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உதாரணத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நீ கை கொள்கிறாயே அது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. உபநிஷதங்களிலே வேறு மூன்று உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த உதாரணங்கள் என்ன சொல்லுதுன்னா, சூக்ஷ்ம தேவம் உயிரில் இருக்கு, அதிலிருந்து மற்ற உடல்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, காரணம் இருக்கிறது, காரணத்திலிருந்து காரியங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. நாம் அடுத்த பிறகு நமக்கு வேண்டாம், நமக்கு நிலையான இன்பம் இறைவனிடம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சூக்ஷ்ம தேவமும் நம்மை விட்டு, ஆமா கடவுள் அதுக்காக தான் இந்த தேவம்லாம் கொடுத்தாரு. உடம்பு இருக்கும் பொழுது எப்படி முத்தி அடைய முடியும்? அதுக்கு இந்த பாடல்ல பல உதாரணங்களை சொல்லுகிறார். அறவுதன் தோல் உரிவும், பாருங்க அற்புதமான உதாரணம், நாலு உதாரணம். அக்கனவும் வேறு பராகாயம் போய் வரும் அப்பண்பும், மூன்று செய்திகள். பறவில் அதை ஆராய்ந்து பார்த்தால் குடாகாய ஆகாய குத்தாட்டாம் என்பது அடாது தவறு சொல்றது, உள்ளம் போமாறது அது சொல்றப்பால். ஒரு பருவுடம்பில் நீங்கிய உயிர் மற்றொரு பருவுடம்பை பெறுவதற்கு பின் வரும் பின்வரும் உவைகள் ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளன. அறவுதன் தோல் உரிவும், பாம்பு அதே பாம்பு இருக்கு, பாம்பு அப்படியே இருக்கு, ஆனா உரியறது இது தோல் மட்டும், அதே பாம்பு இருக்கு. அப்போ நம்ம உயிர் போகிறது அப்படின்னு சொன்னா உடம்பு இருக்கிற சூழலும் மட்டும் போகுது. எப்படி தோல் மட்டும் போய் பாம்பு பழைய பாம்பு அப்படி இருக்கோ அது போல சூழ இது சூக்கும் உடம்பு நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த உதாரணத்தில் சொல்கிற. அடுத்த உதாரணம், அக்கனவும் நம்ம கனவு காண்கிறோம். கனவு காணும் பொழுது நம்ம தூக்கும் உடம்புல இருந்து கனவு காணுகிறோம், அங்கு நிகழ்வற்றை காணுகிறோம், கண்டுட்டு மறுபடியும் திருப்பி வந்துடும், பழைய இடத்துக்கு வந்துடும், நனவு நிலைக்கு வந்துடும். அப்போ நம்ம இந்த 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 நனவு நிலையிலிருந்து கனவு நிலையிலிருந்து மீண்டும் நனவு நிலைக்கு வந்துடும். அது போல நாம் தூக்கம உடம்பு நம்மிடம் இருக்கின்ற வரையிலும் ஒரு பிறவி அமையும். அந்த பிறவி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவி சூக்கம் உடம்புங்க நம்ம திரும்பி வந்து மறுபடியும் உடம்பு நமக்கு வந்துடும். பராகாயம் போய் வரும் பண்பும் யோகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வேறு உடலில் செல்கிறார்கள். வேறு உடல்ல தானே அங்கேயே இருப்பாங்க. ஆனால் பராகாயம் போகின்றவர்கள் மறுபடியும் திரும்பி மீண்டும் இந்த உடம்புக்கு வந்துடும் தான் போறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக போறாங்க. மாடு அழுது மாட்டினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக போறாரு. அதுக்குள்ள உடலை சிதைச்சிடுறாங்க, மறுபடியும் உடம்புக்கு வர முடியல, அதுலேயே இருக்கிறார். அப்போ யோகிகள் உடம்பை விட்டு போவது திரும்ப உடம்புக்கு சென்று மறுபடியும் திரும்பி இந்த உடம்புக்கு வந்துடுறாங்க. அதுபோல இந்த சூடல் உடல் மாய்ந்தாலும் திரும்பி அதுக்கு என்ன வரும், எப்படி பராகாயம் போறவங்க திருப்பி வந்துடுறாங்களோ அதுபோல சூழல் உடல் திரும்பியும் வந்துடும். ஆகவே சூக்குமணம் இருக்கின்ற வரையும் நமக்கு முத்தி பேர் என்பது கிடையவே கிடையாது. ஆகவே கடாகாயம் மகாகாயம் ரெண்டையும் வைத்துக் கொண்டு இந்த சூழ உடம்பு அழிதலை வைத்துக் கொண்டு கடவுளோடு இந்த உயிர் உயிர் போனுச்சுன்னா போதும், கடவுளோட அது சேர்ந்துடும். எப்படி குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயமோ வெளியில இருக்கிற ஆகாயமோ குடம் உடைஞ்சா ரெண்டும் ஒன்னாயிடுதோ, அது போல உடம்பு போச்சுன்னா இந்த உயிரும் கடவுளும் ஒண்ணு சேர்ந்து கடவுள் முத்தி வந்துடும். அப்ப யாருனாலும் முத்திக்கு போயிடலாம் இல்லையா, தப்பு செய்யற கூட முத்திக்கு போயிடலாம். எப்படி அது சரியாக முடியும், தப்புக்கு தண்டனை வேணும் இல்லையா. ஆகவே இந்த ஓமை அடாது பொருந்தாது அப்படின்னு சொல்றார். பரவில் ஆகமங்களும் பலவாக பல இடங்களில் கூறப்பட்டிருக்க, பலவாறாக அதெல்லாம் சொல்லியிருக்க, அதையெல்லாம் நீ விடுத்து விட்டாய். எதையெல்லாம் நீ விடுத்து விட்டாய், அறவுதன் தோல் உரிவு, கனவு, வேறு பராகாயம் போய் வரும் அப்பண்பு, இவை இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய, குடாராய ஆகாய கூத்தாட்டாம் என்பது, குடம் உடைந்த பொழுது உடைத்துள்ள இருந்த ஆகாயம் வெளியே உள்ள ஆகாயத்தோடு கலந்து ஒன்றாகிவிடுதல் போல என உபரிடங்களில் ஒரு ஓமையை மட்டும் கொண்டு ஓர் உடம்பில் நின்று விளையாடிய உயிர் அந்த உடம்பு நீங்கிய காலத்து பிரம்மத்தோடு ஒன்று கலந்துவிடும், அது மீள பிறக்காது அப்படின்னு சொல்றது அடாது. அது பொருந்தவே பொருந்தாது. அது அந்த குடாராயம் ஆகாய ஓமை எதுக்கு சொல்லுதுன்னா உள்ளம் போமாறு. அதாவது அது என்ன சொல்லுதுன்னா சூரதேவம் மட்டும் போயிடுச்சுங்கிறத சொல்லுது. அது அதை நீ என்ன சொல்ற, எல்லாம் போயிடுச்சுன்னு நீ நினைக்கிற, அப்ப சொல்லு தவறு. உள்ளம் போமாறு, உயிர் தூக்கும் உடம்பும் நீங்கி உடம்பின்றி இறைவனோட கூடும் முறைக்கே சொல்லப்படுது. அதாவது குடாகாயமாக சூழதே அந்த சூழதேகமும் நீங்கிய பிறகு உள்ளே இருக்கின்ற உயிர் தூய்மை அடைந்து அந்த உயிர் இறைவனுடைய திருவடியத்தில் அடையுங்கிறதுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்க ஒழிய, தூக்கும் தேகம் இருக்கும் பொழுதே அந்த உயிரானது இறைவனை சேரும் என்று சொல்லப்பட்ட உமை அல்ல என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார். இந்த பாடல்ல நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உயிரானது வினையின் காரணமாக செலுத்தப்பட்டு பல்வேறு உலகங்களுக்கு செல்கிறது. நரகம், சொர்க்கம், பாடானம் போல் கிடத்தல், மீண்டும் மண்ணுலகத்திற்கு திரும்பி வருதல். அப்படி இந்த உடலானது அழியும் பொழுது இந்த உடல் மட்டும்தான் அழிகிறதே தவிர தூக்கும் உடம்போடு இந்த உயிரானது இருக்கிறது. தூக்கும் உடம்புதான் இந்த உயிர் உடல் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கிறது. ஆகவே இந்த உடல் இந்த உயிரான இந்த உடலானது அழிவது மட்டும் இறைவனோடு சேருவதற்கு உரிய உபாயமாக கருதப்படாது. அப்ப தூக்குமதியம் உட்பட எல்லாம் கழிய வேண்டும். அப்படி தூக்குமதியம் உட்பட கழிவதற்கு நமக்கு ஆணவமல பிடிப்பு நம்மிடம் இருந்து அகல வேண்டும். ஆணவமல பிடிப்பு அகன்றால்தான் தூக்குமதியமும் நம்மை விட்டு அகலும். அப்பொழுதுதான் உயிர் தூய்மையும், அப்பொழுதுதான் உயிரானது இறைவனை அடைய முடியும் என்ற செய்தியை இந்த அதிகரணமாக மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த பாடலை பாருங்க. அறவுதன் தோல் உரிவும் அக்கனவும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பண்பும் பரவில் குடாகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாது உள்ளம் போமாறு. அது அடுத்தது பாருங்க, இரண்டாம் சூத்திரம் நாலாம் அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, ஆணையின் வரணும் அதுல சிங்க நோக்குன்னு சொல்லுவாங்க. வினையோடையும் ஆணையும் சேர்க்கணும், இதுலயும் ஆணையும் சேர்க்கணும். ஆணை என்பது இறைவனுடைய சித்தட்டி, அவருடைய அறிவாற்றல் அறிவு. அவன் சிவபெருமானோட நீக்கமில்லாமல் நிற்பான். இந்த அறிவனுடைய முக்கியமான செய்தி என்னன்னா அவனும் அவனுடைய சக்தியும் பிரிப்பின்றி நிற்பார்கள், நீக்கமில்லாமல் நிற்பார்கள். ரெண்டு ஒன்றுதான், ஒருமையில் இருமை. ஒரே பொருள் இரண்டு விதமாக செயல்படுகிறது. அதனால செயல்படும் தன்மை சூரியன் சூரியனுடைய ஒளியும் போல அப்படிங்கிறத. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, இனி நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றது. இறைவனும் அவனது சக்தியும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிப்பின்றி பொதுவாக நிற்கிறது, ஒன்றை விட்டு ஒன்று பிரிப்பின்றி பொதுவாக நிற்கிறது. அப்படி நீக்கமின்றி நிற்பதற்கு சமவேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்கமின்றி நிற்க நிற்பது சமவேதம். சிவபெருமான் பராசக்தியை விட்டு நீக்கம் இல்லாமல் நிற்கிறான். அப்படி நிற்கின்ற அந்த நிலைமைக்கு சமவேதம், சமவேதமாக நிற்கிறான் அப்படின்னு சொல்றான். அதற்குரிய ஏது? அவன் ஏகம் அநேகம் இரண்டும் இன்றி சர்வ வியாபியாய் நிற்றலால் அவனை ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேர் இருக்காங்க, சிவனும் சக்தி இருக்கிறாங்க. சரி, ஒன்று என்று சொல்லலாமான்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ரெண்டாம்னு சொல்லலாமான்னா ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அவன் சர்வ வியாபியாய் நிற்றலால் எங்கும் நிறைந்து நிற்கின்றான். சூரியனும் சூரியனுடைய ஒளியைப் போலவும், இறைவனின் சக்தியும் இறைவனைப் போல முழு நிறைவுடையது. இறைவனும் சக்தியும் ஒன்று என்றோ வேறு வேறு என்றோ எண்ணுவதற்கிடமின்றி எங்கும் வியாபித்த பொருளாய் நிற்கிறது. இந்த மேற்கோளை பார்க்கலாம். மேற்கோள் ஏது? மேற்கோள் பார்க்கலாம். முதல்வன் தன்னுடைய ஆணையாகிய சிற்சக்தியோடு, அவனுடைய ஆணை என்பது அவனுடைய ஆற்றல், சிவனுடைய ஆற்றல் தான் ஆணைன்னு சொல்லப்படுகிறது. அவனுடைய சிற்சக்தியை தான் அந்த ஆணை பிரிக்கிறது. ஆக பிரிப்பின்றி சமவேதமாக நிற்கிறான். சமவேதம் பிரிப்பின்றி இருப்பதற்கு காரணம் இந்த திரோதான மலத்தை, திரோதான சக்தியை ஏற்படுத்துவதுதான். அவனுடைய தொடர்பு சாதாமிய சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது என்பதை விரிவா நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது குணத்துக்கும் குணிக்கும் உள்ள தொடர்பு. அவனுடைய குணம் அருள், அந்த குணத்தை உடையவன் குணி. சிவன் சிவனுடைய குணம் அருள், அந்த குணத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த குணி சிவபெருமான். இது வந்து சாதாமிய சம்பந்தம்னு பேரு. இது ஒருமையில் இருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சம்பந்தம் இருக்கு, அத்திரீத சம்பந்தம், உயிர்களோடு இறைவன் கொண்டிருக்கின்ற தொடர்பு. அது இருமையில் ஒருமை, ரெண்டு பொருளா இருந்து கலப்பினால் ஒன்றாக இருத்தல். இது ஒரு பொருளே ரெண்டு விதமாக செயல்படுதல், அசாதாரண சம்பந்தம். இப்போ இத தற்கிழமை என்றும் சொல்லுவார்கள். தற்கிழமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளுக்கு தன்னின் வேறாகாது அந்த பொருளோடைய ஒட்டி கொண்டு அதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நீர் இருக்கு, அதுக்கு குளிர்ச்சி என்பது அதை விட்டு பிரிக்க முடியாது. இப்ப சுடுதண்ணின்னு சொல்றோம், அந்த சுடுதண்ணின்னா வேற வெளியில இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை அதுல பாய்ச்சுக்கிறோம், ஆனா மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு குளிர்ச்சி வந்துடும். அப்ப நீருக்கு குளிர்ச்சி என்பது அதனுடைய தற்கிழமை. அதே போல தீக்கு சூடு அதனுடைய தற்கிழமை. பிரிதின் கிழமைனா இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மளை விட்டு வெளியில இருக்கிற பொருள் இது பிரிதின் கிழமை. என்னுடைய உடைமைகள், இந்த பிஸ்கட் வாங்கிட்டுனா இது நம்முடைய பொருள்கள், இந்த பேனா இருக்கிறது இது பிரிதின் கிழமை. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவனுடைய சக்தி அவனுக்கு தற்கிழமையாக இருக்கிறது, அவனோட பிரிக்க முடியாததாக இருக்கிறது. சாதாண்மைய சம்பந்தம் சூரியனும் அதனுடைய ஒளியும், நம்ம திரும்ப திரும்ப அந்த உதாரணம் சொல்லணும். சிவபெருமானும் அவனுடைய சக்தியும், சூரியன் கதிரவன், சூரியன் ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுகிறான். அவனுடைய ஒளிக்கு கதிர், ஒளி வெயில். அப்போ அவனுடைய வியாபகத்தன்மை, சூரியனுடைய வியாபகத்தன்மை எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒளி மூலமாகத்தான் தெரிகிறது. அந்த ஒளி தானே எங்கும் பறந்து இருக்கிறது. அப்போ இறைவன் வியாபகமா இருக்கிறாங்கிறதே அவனுடைய ஆற்றலின் மூலமாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஒருமையில் இருமை, சாதாண்மைய சக்தி. இறைவனுக்கு இரு நிலைகள் உண்டு, ரெண்டு நிலைகள். ஒரு நிலை தன்னில் தானையாக நிற்கும் நிலை. அந்த நிலையில் அவன் தன்னை நோக்கி நிற்பான், அப்பொழுது அவனுக்கு சிவம் என்று பெயர். தன்னில் தானாக இருப்பான், வெளிப்பொருளோட எந்த தொடர்பும் இல்லாம அவன் இருப்பான், அப்பதான் அவன் சிவன். இன்னொரு நிலை இருக்கிறது, உயிர்களோடும் உலக பொருள்களோடும், அதாவது பாத பொருளோடும் இயங்கி நின்று அவற்றை செயற்படுத்துகின்ற நிலை. அவன் தன்னில் தானாக இருக்கிறவன் தான். அந்த தன்னில் தானாக இருக்கின்றவன் கீழே இறங்கி செயல்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனால் உயிர்கள் மாட்டுக்கொண்ட கருணையின் காரணமாக இந்த உயிர்களோடும் தடப்பொருள்களோடும், அதாவது பாசப்பொருளோடும் இயங்கி நிற்கின்ற, செயல்படுத்த வேண்டிய ஒரு கருணை அவனிடம் இருப்பதனால அதனால் அவன் செயல்படுகிறான். அந்த நிலையே சக்தியாக நிற்கின்ற நிலை அந்த கருணை. அவனுடைய சங்கற்பம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய ஆணை எல்லாம் இந்த உயிர்களுடைய நலத்தின் பொருட்டு செயல்படுகிறது. ஆகவே இறைவன் தடத்தலில் தனது ஆணையாக சித்தத்தி என்னும் அருளாற்றல் இருந்து திருப்பி நின்று, திருப்பில்லாமல் நின்று அந்த சக்தி தான் திரோதான சக்தி, இந்த உலகத்தை செயல்படுத்துகின்ற சக்தி. ஆகவே சிவன் தன்னுடைய நிலையில் இருக்கும் பொழுது சுரூப நிலையில் சக்தி வெளிப்படாது, அவனுக்குள்ளேயே ஒடுங்கி நின்று அவன் தன்னில் தானாக இருப்பான். அவன் இந்த உலகத்தை செயற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவனுடைய அருளாற்றல் வெளியிலே வரும். அப்போ அவனுடைய மறைந்து நிற்கின்ற பொழுது, ஒடுங்கி நிற்கும் பொழுது பராசக்தி, அது வெளிப்பட்டு இந்த உலகத்தை கீழ்படுத்த வேண்டும் என்ற பொழுது அது ஆதிசக்தி. ஆதிசக்தி அதுல திரோதான சக்தியும் அதுதான். ஆகவே சிவம் சக்தியும் புனியும் குணமும் போல திருப்பில்லாமல் நிற்கும் என்பது அவனுடைய மேற்கோளுடைய விளக்கம். ஏது அவன் ஏகம் அநேகம் என்று இருந்து ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவன் வியாபகத்தினால் அவன் எல்லாவற்றோடும் கலந்து நிற்பான். இதுக்குதான் எடுத்துக்காட்டு வெண்பாய். எங்கும் உளன் என்ற அளவை ஒன்று அன்று, இரண்டு எண்ணில் எங்கும் உளன் அன்று, எவற்று எவனும் அங்கன், அவை அவன் அன்று இல்லை, பொன்மொழி போல் ஈசன், அவை உடமை ஆளாம் நாம் அங்கு. ஒரு அற்புதமான செய்தி இந்த வெண்பாய் மூலமாக நமக்கு சில சித்தாந்த உண்மைகளை என்று சொல்றார். எங்கும் உளன் என்ற அளவை, சிவபெருமான் எல்லா பொருள்களிலும் நிறைந்து வியாபாரமாய் நிற்கிறான் அப்படின்னா பார்த்திருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து, அப்படி முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அதை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றவன் ஒரே ஆளா இருக்க முடியாது. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றவன் ஒருவனே, ஒருவன் இருக்கிறான், இவன் இங்க காரூரில் இருக்கிறான் என்றால் அவனே தஞ்சாவூரிலும் இருக்க முடியாது இல்லையா. ஒரு ஆள் ரெண்டு ஆளா இருக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. இறைவன் ஒருவனே ஆகியும் ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே நிற்கக்கூடும். ஏனென்றால் கங்கை கரையில் இருக்கும் ஒருவன் காவிரி கரையிலும் அதே நேரத்தில் இருக்க மாட்டான். எனவே அவன் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பான். ஒரு ஒரு செய்தி, கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவன் ஒருவனாக இருக்க முடியாது, ஒரு இடத்துல மட்டும் இருக்க முடியாது. அவன் ஒரு இடத்துல இருந்தான்னா இன்னொரு இடத்துல அவனால இருக்க முடியாது. ஆகவே எனவே அவன் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பவன் அதனால் அவன் ஒருவனாய் இருக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. சரி, ஒருவனா இருக்க முடியாது, அப்ப ரெண்டா இருப்பானா? இரண்டு எண்ணில் முதல்வன் ஒருவனாகாது, இருமை உடையவன், அப்ப ரெண்டாளா இருக்கான் அப்படின்னா, அப்படி ரெண்டாளா இருந்தா ஒருவனே ரெண்டாளா இருந்து ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாக இருந்து ஒருவனுக்குள் ஒருவன் நிறைய முடியாவிட்டால் அவன் எல்லாருக்கும் எப்படி நிறைஞ்சிருக்க முடியும்? ரெண்டாளா இருக்கிறவன் எப்படி நிறைஞ்சிருக்க முடியும்? அவனுக்கு அவனே ஒருவனுக்கு ஒருவனாக இருக்க முடியுது. அவன் எங்கும் நிறைந்தவன் என்பது இல்லையாயிவிடும். அதாவது தண்ணீரே வேற்றுமை உடையவன் ரெண்டு ஆளா இருந்தான், பிற பொருளிடத்தில் வேற்றுமையின்றி அவன் வியாபித்து இருக்க முடியாது. தன்னுள்ளே இருமை உடையவனாக இருப்பவன் எங்கும் ஒற்றுமைப்பட்டு வியாபக பொருளாக இருக்க முடியாது. ஆகவே சரி, இப்போ இது எதனால வருது? எங்கும் வியாபகமாக இருக்கின்றவன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவன் ஒருத்தனா இருந்தாலும் பிரச்சனை வருது. ஒருத்தனா இருந்தா ஒரு இடத்துல இருக்க முடியும், ரெண்டாளா இருந்தா அவனுக்குள்ளேயே வேற்றுமை இருக்கிறது. அப்ப வியாபகமே இல்லைன்னு சொல்லிடலாமா? இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று கொள்வதனால் அல்லவா அவன் உரிமை உடையவன் என்பதும் இருமை உடையவன் என்பதும் பொருந்தாமல் போகிறது. ஆகவே அவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கையை விட்டுவிடலாமா என்றால், எவற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை, அவன் வியாபகமாக நிறைந்திருக்காவிட்டால், எல்லா பொருளிலும் அவன் வியாபகமாக ஊடுருவிருக்காவிட்டால் உலகத்துல எந்த பொருளும் அந்த பொருளா இருக்க முடியாது. சூரியன் சூரியனா இருக்காது, அவை எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால அந்தந்த பொருள் அந்த. இப்ப நம்ம உடம்பு இருக்கு, என் உடம்பு இருக்கு, இறைவன் இதுல இருக்கிறது இருப்பதனால்தான் இந்த உடம்பு கட்டுப்பட்டு ஒரு ஒரு கூட்டுக்குள்ள இருக்கு, இல்லைன்னா இது சிதறி போயிடும். எந்த பொருளையும் அந்தந்த பொருளா, அப்ப சூரியன் இருக்கிறது என்றால் அவனுடைய ஒளி ஒளியாக அவன் தான் இருந்து அதை கட்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறான். சந்திரனிலே குளிர்ச்சி வச்சு அவன் அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறான், தண்ணீரிலே குளிர்ச்சி வச்சு அவன் காப்பாற்றுகிறான், சூட்டிலே சூட்டை இவன் வைத்திருக்கிறான். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளா, வீட்டை கட்டி வச்சோம்னா ஊடு பிரிஞ்சு விடும். சிவபெருமான் உள்ள இல்லைன்னா எவற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை, அவன் இல்லாமல் அவன் வியாபக பொருள் தான். அப்ப வியாபக பொருள் இல்லையா? ஒருத்தனும் சொல்லிட்டா ரெண்டு பேரும் சொல்றது, அவன் வியாபக பெரு ஒருவனும் இல்ல ரெண்டு பேரும் இல்ல, அப்பனா வியாபக பொருள் விட்டுடலாமான்னா, வியாபக பொருள் அவன் இல்லாவிட்டால் எந்த பொருளுமே இல்லையே. எவ்விடத்தும் உள்ள எப்பொருளும் ஆயினும் அப்பொருள் அவ்விடத்தில் அவை அனைத்தும் அவன் அவற்றில் கலந்து இல்லையே இல்லையாம், அவனன்றி ஒரு பொருளும் நிலைக்காது. அவன் கலந்து வியாபகமா இல்லாவிட்டால் மணிவாசகருமான் அற்புதமா சொல்றார். நால்வரும் அருக்கனில் சோதி அமைத்தோன், ரொம்ப அற்புதமான கருத்து. எந்த பொருளும் அந்த பொருளாக இருப்பதற்கு சிவபெருமானுடைய வியாபகத்தன்மை உதவுகிறது. அவன் வியாபகமாக இல்லாவிட்டால் எந்த பொருளும் எந்த பொருளாகவும் இருக்காது. நால்வரும் ஒவ்வொரு நாளும் அருக்களில் சோதி அமைத்தோம், சூரியனுக்கு அவன் தான் ஒளியை தந்திருக்கிறான். திருத்தரும் மதியில் தன்மை வைத்தோன், மதினா சந்திரன், சந்திரனிலே குளிர்ச்சி அமைத்திருக்கிறான். திந்திரல் தீயில் வெம்மை வைத்தோன், பொய்தில் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலில் ஊக்கம் கண்டோன். கால்னா காற்று, அதுல ஊக்கம்னா அது போக்குவரத்து புரிகிறது இல்லையா, ஊக்கம் செயல்படுகிறது. நிழல் திகழ் நீரில் இன்று ஒவ்வொன்று பொருளுக்கும் கருவிகளுக்கும் அல்லது பூதங்களுக்கும் அவர் கொடுக்கிற அடைமொழியை இவரை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. நிழல் திகழ் நீரில் போய் பார்த்தா நிழல் தெரியும், அதை சொல்றாரு பாருங்க. நிழல் திகழ் நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன், ஒன்னு சொல்ல முடியாது இன்னொரு வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனப்பலகோடு எனப்பலகரவும் அனைத்தனைத்த அவ்வையின் அடைத்தோன். எல்லா பொருளுக்கும் அந்த தன்மையை அடைச்சு வச்சிருக்கிறான். பாட்டில் உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறது போல ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த தன்மையை அததற்குள் அடைக்கி வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் உடல் உடலாக இருக்காது, உலகம் உலகமாக இருக்காது. எல்லா பொருளும் எடுத்துங்க, எந்த பொருளும். இந்த திருவாசகம் திருவண்ட பகுதியில 19வது வரையிலிருந்து 28வது வரையிலும் ரொம்ப நம்ம நினைவு வைத்துக் கொள்வது. அவன் இல்லாவிட்டால் நான் செய்து வைத்த பொருள் கூட கவனிச்சுடும், தானே கவனிச்சு. அனைத்தனைத்து இணைப்பல கோடி இணைப்பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன், எல்லாவற்றினுடைய தன்மையும் அடைத்தவன் தான் வைத்திருக்கிறான். அதான் சொல்றார், எவற்று எவனும் அங்கனவை அவன் அன்றி இல்லை. அவன் இல்லாவிட்டால் ஒரு பொருள்களும், அவன் வியாபகம் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இல்லை. அப்ப ஒருவனும் அல்ல இவனும் அல்ல, வியாபகத்தில் இருந்தும் வியாபக பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. வியாபகம் தான் அவன் அப்படின்னா எப்படித்தான் விளக்கிறது, எப்படிதான் அவனுடைய அவனும் அவனுடைய சக்தியும் இருக்குங்கிற தன்மை எப்படி விளக்குவது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா. அதனால் அவன் எங்கும் நிறைந்து நிற்பது என்ற கொள்கையை விட்டு விடுதல் இயலாது. அப்படியாயின் அவன் எங்கும் உள்ளவன் என்பதை உடன்பட்டு அவன் ஒருமையன் அல்லது இருமையன் என்பதை எல்லாம் கொள்ளாமல் வேறு எந்த தன்மையன் என்று அவனை புரிந்து கொள்வது நம்ம என்றால், ஈசன் பொன்வொழி போல். ஈசன் பொன்வொழி போல் சிவபெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பொண்ணுன்னா இந்த இடத்துல சூரியனை குறிக்கிறது, ஒளி அவனுடைய ஒளி. போல் என்பது போலும், ஞாயிறும் அதன் ஒளியும் ஒன்றுமாகாமல் இரண்டுமாகாமல். சூரியனும் சூரியனுடைய ஒளியும் ஒன்னுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒன்று ஆகாமல். அவ்விரண்டிற்கும் பொதுவாக இருத்தல் போல முதல்வன் தானும் தன் சக்தியுமாய் ஒருமையனுமாகாமல் இருமையனுமாகாமல் அவன் எப்படி இருக்கான், சாதாண்மையின் தன்மையில் இயைந்து எங்கும் நிறைந்து நிற்பான். இப்ப சூரியன் என்ன பண்ணுதுன்னா, சூரியன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அவனிடமிருந்து வருகிற ஒளியின் மூலமாகத்தான் சூரியனை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒளி இல்லாவிட்டால் சூரியனை தெரிஞ்சு சூரியனிலிருந்து ஒளியை பிரிக்கவும் முடியாது. அப்போ அப்ப ரெண்டும் இயைந்து நிற்கின்றது. அப்படி நிறைந்து நிற்பதனால் அது வியாபகமாக அவனுடைய சக்தியும் அவனும் வியாபகமாகவே இருக்கிறார்கள். இப்போ அவன் எப்படி இருக்கிறான்னா, இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, ஒன்றாகவும் இல்லாமல் இரண்டாகவும் இல்லாமல் வியாபக பொருளாகவே இருக்கிறான். சூரியனும் சூரியனுடைய ஒளி போல அவன் எங்கு கலந்து நிறைந்து நிற்கிறான். அவன் சூரியனை போன்றவன், அவனை ஒளியை போன்றது அவனுடைய சக்தி. ஆகவே ஒரே பொருள்தான், இரு பொருளாக நமக்கு உதவுவதற்காக அவ்வாறு தெரிகிறது, அவன் ஒரு பொருள்தான் அப்படின்னு சொன்ன பிறகு இன்னொரு சந்தேகம் வருது நமக்கு. உங்களுக்கு வர வேண்டிய சந்தேகம் அவரே கேட்டுக்கிறார். மேகண்டார் கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இப்ப இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, உயிருக்கு ஒரு சக்தி இருக்கணுமா இல்லையா, இருக்கணுமா இல்லையா. அப்ப ஆணவத்துக்கு ஒரு சக்தி இருக்கணும், கண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கணும், மாயைக்கு ஒரு சக்தி இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும்ல. அப்போ இறைவன் மட்டும் நித்திய பொருள்னா அவனுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா எனக்கு வேண்டாமா, அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. அதான் சொல்ற, முதல்வன் தான் ஒருவனையாக சக்தி உடையவன் என கூறினால், அவனைப் போல என்னைய பசுக்களும் பாசங்களும் சக்தியை உடையவன உடையன ஆதலின், அவையும் முதல்வனோடு ஒப்ப உடையவன. அந்த எல்லா பொருளும் அவன் எப்படி சக்தியோட இருக்கான்னா, அதுதான் நானும் சக்தியோட இருக்கேன். அப்ப அவனு சக்தியோட இருக்கான், நானும் சக்தியா இருக்கேன், எல்லாரும் ஒற்றுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும், வரணும் உங்களுக்கு. அதாவது சாமியை கேட்டுக்கிறார். அப்புறம் சொல்றாரு, அங்கு நாம் ஆளாம் அப்படி இல்லை, அங்கு அந்த முதல்வனிடத்தில், அங்கு இருந்து அந்த முதல்வனிடத்தில் நாம் ஆளாம், பசுக்களாகிய நாம் எல்லாம் அவனுடைய அடிமைகள். அம்முதலிடத்தில் பசுக்களாகிய நாம் என்றும் அடிமை. அவை உடைமை, எவை உடைமை, பாசங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு உடைமையாகும். ஆதலால் பசுபாசங்கள் முதல்வனோடு சமம் ஆக முடியாது. பசுபாசம் தம்மளவில் வியாபகம் உடையதுதான், இருந்தாலும் அவன் இறைவனுடைய வியாபகத்தில் வியாபியமாய் அடங்கி இருக்குமே தவிர சம வியாபகமாக அவைகள் இல்லை. வியாபகம்னா எல்லா பொருளும் வியாபகம், தோசை சுட்டு ஒரே மாதிரி அடுக்கிற மாதிரி இல்லை. அந்த வியாபகத்துக்குள் இவையெல்லாம் அடங்கியவைகள். உயிர்களெல்லாம் சிவபெருமானுக்கு அடிமைகள், பாச பொருள்கள்லாம் சிவபெருமானுக்கு உடைமைகள். ஆகவே சக்தியும் சிவமும் எப்படி இருக்காங்கிறத உங்களுக்கு விளக்கிறதுக்காக முயன்று இருக்கிறார். இதுல அப்படி அவர் ஒருத்தனும் சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் சொல்ல முடியாது. எங்கு வியாபகமான பொருள் எப்படி என்றால் சூரியனும் சூரியனுடைய ஒளியை போன்றும் ஒரே பொருள் வியாபகமாக எல்லா இடமும் எங்க எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கிறது. அது ஒரே பொருளில் இரண்டு பொருள் போல அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை எனக்கு சொல்ற. ஆகவே அவன் வியாபக பொருள், அவனுடைய முக்கியமான செய்தியும் வியாபக பொருளாக அவன் இல்லாவிட்டால் எந்த பொருளும் அந்த பொருளாக இருக்காது. பாட்ட பாருங்க. எங்கும் உடன் என்ற அளவை ஒன்று அன்று இரண்டு எண்ணு எங்கும் உடன் அன்று எவற்றியவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை பொன்மொழி போல் ஈசன் அவை உடமே ஆளாம் நாம் அங்கு. இந்த இரண்டாவது சூத்திரம் மிக மிக இன்றியமையாத சூத்திரம். எதுதான் சூத்திரம் இன்றியமையாது கிடையாது அப்படி இல்ல. ஆனாலும் கூட இதுல ரொம்பவும் அருமையான செய்திகள் எல்லாம் இதுக்குள்ள கிடக்கு. ஆனா சிவஞான சுவாமிகள் மூன்று பங்குல ஒரு பங்கு இதுக்கே ஒதுக்கிட்டு, பன்னெண்டு சூத்திரத்துல பன்னெண்டு சூத்திரத்துக்கும் ஒரே எழுதிய பெருமான் இதுல வந்து இந்த சூத்திரத்துக்கு மட்டும் மூன்றுல ஒரு பங்கு அளவுக்கு அது உலகம் கொடுத்திருக்கின்றார். இதே நாம நம்ம ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருந்தோம். அடுத்தது நான் ரொம்ப முக்கியமா அடுத்தது முக்கியமானதுதான், நாம் யார் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து தெரிஞ்சுக்கல, நம்ம நம்ம எதுவுமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை பத்தி. அது உயிர் என்பது என்ன, அற்புதமான தர்க்க விவகாரங்கள். இது மாதிரி நவீன காலத்தில் கூட அந்த ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயல முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தர்க்க விவகாரங்கள் எல்லாம் அதில் செய்திருக்கிறார். மிக அதிகமான அதிகரணங்கள் நிறைந்தது. ஆனால் ரொம்ப சுருக்கமான செய்திகள் தான் அதிகரணங்கள், ஏழு அதிகரணங்கள். எந்த சூத்திரத்தையும் ஏழு அதிகரணங்கள் கிடையாது. அவ்வளவு அதிகரணங்கள் வைத்து மிக சிறப்பாக அந்த உயிர் உண்மையை நிலைநாட்டி இருக்கிறார்.